نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: قد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. ولي الله من نريات له அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய இருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஏவல்களையும் விலக்கல்களையும் வைத்திருக்கின்றான். அவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஏவல்களும் விலக்கல்களும் எம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்காகவே கொடுத்திருக்கிறான். குர்ஆனின் பல இடங்களில் யார் அல்லாஹ்வுடைய ஏவல்கள் விலக்கல்களின் படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, தக்குவா உள்ள வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, அவர்களுக்கே எல்லா காரியங்களிலும் நல்ல முடிவுகள் ஏற்படும். வெற்றிகரமான, சந்தோஷமான, இலாபகரமான முடிவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். ஈமானுள்ள ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வியாபாரத்தில், விவசாயத்தில், தொழிலில், குடும்ப வாழ்வில், நிர்வாகத்தில், உணவில், உடையில், எல்லா நடவடிக்கைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பது மூலமாக வெற்றியை அடைவதே ஒவ்வொரு மூமினுடைய அடையாளமாக இருக்கிறது, ஒவ்வொரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து அதன் பிரகாரம் வெற்றி அடைந்த கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறந்த சிறப்பான ஒரு மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று சொல்கிறோம். இன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்னாரை இந்த மாதத்தில் உலகத்தில் எல்லா நாடுகளிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா இடங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், அவருடைய குணங்கள், நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் மக்களுக்கு முன்னால் பேசப்படக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கியிருக்கிறார். அதை என்ன பெயர் வைத்துக் கொண்டு மக்கள் அதற்குரிய நிகழ்வுகளை வைத்தாலும் அதன் நோக்கத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்னாரை பற்றி உலக மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக, அவர்களுடைய வாழ்க்கைகளை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கியிருக்கிறார். உண்மையிலேயே நாம் சிந்திக்க வேண்டும், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு மத்தியில் எம்முடைய நம்பிக்கையுடைய விடயத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நோக்கத்துக்காக வேண்டி அனுப்பினார். அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறைகள் என்ன? மீது அன்பு இருக்கிறது என்பதாக ஒரு மனிதன் வாதாடுவானால், அல்லாஹ்வின் மீது அன்பு இருக்கிறது என்று வாதிடக்கூடிய, சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாதாட்டத்துக்கு, தன்னுடைய சொல்லுக்கு ஆதாரமாக அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நிரூபிக்குமாறு காட்டுகிறார், சொல்கிறார். குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும்ல்லாஹ். மனிதர்களே, நீங்கள் என்னை நேசிப்பதாக, மஹப்பத் வைப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால், அதற்கு அடையாளமாக ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். எப்பொழுது என்னை பின்பற்றுவீர்களோ, யுஹிப்புக்கும்ல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார்.
என்னை பின்பற்றாது, என்னுடைய வழிமுறையில் செல்லாது, அல்லாஹ்வின் மீது அன்பிருக்கிறது என்ற ஒரு மனிதன் எவ்வளவுதான் சத்தமிட்டாலும் கோஷம் எழுப்பினாலும் அல்லாஹ்வின் அன்பு அவருக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதையே இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. நாம் அல்லாஹ்வை நேசிப்பதாக சொல்லலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய மஹப்பத் நேசம் எப்பொழுது கிடைக்கும்? நாம் சொல்லக்கூடிய அந்த நேசத்தை அல்லாஹ் எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்? பத்தவியோனி, நபி அவர்களை பின்பற்றுவதை கொண்டே அல்லாஹுவின் நேசம், அன்பு, மஹப்பத் கிடைக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த விடயத்தில் பின்பற்றுவது? அல்லாஹு தஆலா அன்னாருடைய வார்த்தையையும் அன்னாருடைய செயல்களையும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். மா வல்ல சாஹிபுக்கும் வமாஹவா வமா யன்தி கானில் ஹவா, அன்னாருடைய பேச்சு பரிசுத்தமானது. மார்க்கம் என்று, வெற்றிக்குரிய வாழ்க்கை என்று மக்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்பதானால் அது தன்னுடைய இஷ்ட பிரகாரம், தன்னுடைய அனுபவத்தில் கண்டவைகளை சொல்லிக் கொடுப்பதில்லை. செய்த அனுபவத்தில், பார்த்த அனுபவத்தில் உம்மத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை. இது அல்லாஹு தஆலா அன்னாருக்கு அறிவிப்பதின் மூலமாக சொல்லிக் கொடுப்பார்கள். எனவே அவர்களுடைய சொற்கள், வார்த்தைகள் பரிசுத்தமானவைகள். இதே போன்று அவர்கள் செய்து காட்டியவைகள் அனைத்தும் மா வல்ல சாஹிபுக்கும் வமாகவா, அவர்கள் தெரிந்து கொண்டோ தெரியாமலோ பிழையாக செய்ய போவதில்லை. எந்த ஒரு விடயத்தையும் தெரிந்து கொண்டு தவறாக செய்ய போவதும் இல்லை, தெரியாத்தனமாக பிழையாக தவறாக செய்ய போவதும் இல்லை என்று அன்னாருடைய செயல்களையும் அன்னாருடைய பேச்சையும் குர்ஆன் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது. இதனே அல்லாஹு தஆலா பிராயத்தை சொல்லும் பொழுது, மனிதர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் முன்மாதிரி நபி அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் அந்த முன்மாதிரியை எடுத்து நடப்பவர்கள் யாரு? லிமன் கானயர்ஜுல்லாஹவல் யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹ கதீரா, யார் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு மறுமை நாளுடைய நல்லாதரவும் நம்பிக்கையும் அதிகரித்த சிந்தனையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கும் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி, மார்க்கத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் அன்னாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அருமையான சகோதரர்களே, அழகிய முன்மாதிரி என்ற குர்ஆன் நபி அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. அன்னாருடைய சகல நடவடிக்கைகளும், நபி அவர்களுடைய அரசியல் துறையை எடுத்துக்கொண்டாலும், அன்னாருடைய நீதித்துறையை எடுத்துக்கொண்டாலும், அவர்களுடைய படிப்பித்தல் முறையை எடுத்துக்கொண்டாலும், பிள்ளை வளர்க்கூடிய முறையை எடுத்துக்கொண்டாலும், திருமண குடும்ப வாழ்க்கையை எடுத்தாலும், மக்களோடு புலங்கிய அந்த புழக்கங்கள், அவர்களுடைய நடைமுறைகளை எடுத்துக்கொண்டாலும், எதை எடுத்தாலும் அன்னாருடைய வாழ்க்கை அல்லாஹ் அழகிய முன்மாதிரியை வைத்திருக்கிறார். இன்று உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, பூர்த்தியான ஒரு மனிதர் என்றால் அது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று. கிறிஸ்தவர்கள் கூட இதை ஏற்றுக்கிறார்கள், உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பூர்த்தியான ஒரு மனிதர், நன்னடத்தைகள் பூர்த்தியானவர் என்று உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே அன்னாருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் மக்களுக்கு மிக அழகிய முன்மாதிரி என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை சிறிதை பாருங்கள். அவர்கள் நுபுவத்துடைய நபித்துவம் என்கிற அந்தஸ்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் ஒரு வியாபாரி, வியாபாரம் செய்தார்கள், கூலிக்கு தொழில் செய்தார்கள், ஆடு மேய்த்து சம்பாதித்தார்கள், இன்னும் ஒருத்தருக்கு கூலியாளாக வேலை செய்தார்கள். அந்த வியாபாரம் செய்யக்கூடிய காலத்தில் அவர்கள் மக்களால் இரண்டு பெயர்களை பெற்றுக் கொண்டார்கள். அதுதான் அஸ்திக்கு வல் அமானா, உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற இரண்டு தன்மையையும், சிறப்பு தன்மைகளை மக்களுடைய வாயினால் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களே சொல்லிக் கொண்டதல்ல, நான் உண்மையாளர், நான் நம்பிக்கைக்குரியவர் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தல, மக்கள் பேர் கொடுத்தார்கள். அதுவும் யாரு? முஸ்லீம்கள் அல்ல. அன்னாரை ஏற்றுக்கொள்ளாத நம்பாத காபிர்கள் கொடுத்தார்கள் பட்டத்தை. அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்ற இரண்டு சிறப்பு தன்மைகளையும் நுபுவத்துக்கு முன்னாலேயே பெற்றுக் கொண்டார்கள். அதனால் காபிர்கள் கூட அன்னாரை உண்மையாளர் என்று சொன்னார்கள், நம்பிக்கையாளர் என்று பேசினார்கள். இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு எதை படித்து தருகிறார்? வியாபாரிகளே, தொழிலாளிகளே, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தின் மூலமாக, பணத்தை அல்ல சம்பாதிக்க வேண்டும், நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது இந்த சம்பாத்தியத்தின் மூலமாக இரண்டு தன்மைகளை, அதுதான் உண்மை அமானிதம். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் இறந்து போயிடும், அது அழிந்து போயிடும். ஒன்றோ அது இருக்க மௌத்தாகவும், அல்லது எங்களுடைய கையிலிருந்து அது ஹயாத்துடைய காலத்திலேயே பிரிந்து போயிடும். ஆனால் இந்த இரண்டு தன்மைகள் நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த வியாபாரி அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையுடனும் உண்மையாளராகவும் அவர் தொழில் செய்தாரோ, வியாபாரம் செய்தாரோ, அவர்கள் நபிமார்களோடு சுகதாக்களோடு மறுமை நாளையிலே எழுப்பாட்டப்படுவார்கள் என்றும் சொல்லிக்காட்டினார்கள். இரண்டு சிறப்பு அம்சங்கள். இந்த இரண்டையும் நாம் சம்பாதிப்பதே சிறிய வியாபாரி பெரிய வியாபாரி, சிறிய கூலித்தொழில் செய்யக்கூடியவர் பெரியவர் அனைவருடைய குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். நாம் உண்மையாளர் என்ற பட்டத்தை சம்பாதிக்க வேண்டும், நாம் நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை சம்பாதிக்க வேண்டும். இன்று இது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் இழந்திருக்கக்கூடிய, காண முடியாத ஒரு அம்சமாக, ஒரு தன்மையாக இது இருக்கிறது. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு புழங்கக்கூடிய இந்த புழக்கத்தில், மக்களோடு சேர்ந்து கலந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் சில அம்சங்களை, சில தன்மைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதில் விசேஷமான தன்மைகள் ஒன்று அல்லாஹ் சொன்னார்கள், மன்னிப்பது. மக்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு முக்கியமான அம்சம். யாரும் ஒதுங்கி காட்டுக்கு போய் வாழ முடியாது. எப்படியாவது அவர் அவருடைய வயதினர்களோடு, அந்த அவருக்கு தொழுவான மக்களோடு, பலவிதமான மக்களோடு புலங்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதி யுஹாலி சுன்னார் வயஸ்பிர் அலா அதாஹும் கைரும் மினல்லதி லா யுஹாலி சுன்னார் சுவலா யஸ்பிர் அலா அதாஹும். சொன்னார்கள், மக்களோடு புலங்கி, மக்களோடு சேர்ந்து இரண்டர கலந்து மக்களோடு யார் வாழ்கிறார்களோ, மேலும் மக்களால் வரக்கூடிய கஷ்டங்கள் சகித்துக் கொள்வார்களோ, இவர்கள் தான் மிக சிறந்த மனிதர்கள் என்று அதுக்கு ஆசையூட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தனியே தனியே அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளாம மக்களோடு சேர்ந்து போகக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். சமூகத்தோடு, ஒரு கூட்டத்தோடு, மக்களோடு இணைந்து சேர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த மனிதனையே இஸ்லாம் உயர்த்துகிறது, மதிக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? யஸ்பிர் அலா அதாஹும், மக்களால் வரக்கூடிய சிரமங்கள், ஒழுக்க இனங்கள் அல்லது கண்ணிய குறைவுகள், இவைகளை பொறுத்துக் கொள்ளக்கூடிய, சகித்துக் கொள்ளக்கூடிய மனிதராகவும் அவர் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு அவருடைய வாழ்நாளிலே நமக்கு பல விதத்தில் முன்மாதிரியாக செய்து காட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது அந்த மன்னிப்பது. மன்னிக்கும் தன்மை இல்லாதவன் மக்களோடு சேர்ந்து வாழ முடியாது, அவன் யாருடனும் வாழ முடியாது, தன்னுடைய மனைவியுடன் வாழ முடியாது, பிள்ளைகளுடன் வாழ முடியாது, நண்பர்களுடன் வாழ முடியாது. இதுக்கு இவ்வளவு பெரிய அழகிய முன்மாதிரியை காட்டினார்கள் நபி அவர்கள். காபிர்களை மன்னிக்கும் விஷயத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் 80 காபிர்கள் நபி அவர்களுக்கு தெரியாம அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு மறைந்து இறங்கி வந்தார்கள். இதை சஹாபாக்கள் கண்டுகொண்டார்கள், பிடித்தார்கள், அவர்களை கைகளை கட்டி நபி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள். 80 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இந்த 80 நபர்களும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவுடன் சொன்னார்கள், எல்லாரும் கைகளை மறுத்து அவர்களை விட்டுருங்க, நான் மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் இந்த ஆயத்தையும் இறக்கி வைத்தார். அந்த 80 நபர்களையும் மன்னித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அன்னாருடைய மன்னிப்புக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான சரித்திரங்களை சொல்லி முடிக்கலாம் அன்னாருடைய வாழ்க்கையில். எனவே ஒரு மனிதன் மன்னிக்க கூடிய ஒரு தன்மை உள்ளவனாக அவர் இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மன்னிப்பதும் ஒரு சிறப்பம்சமாக இருந்திருக்கிறது. இதே போன்று அவர்களுடைய நீதம் எல்லா மக்களுடனும் பாரபட்சம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு காட்டாமல் நீதமாக எப்படி நடந்திருக்கிறார்கள், தன்னுடைய நீதத்தை எப்படி காட்டியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் மக்தூம் கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி களவெடுத்து விட்டார்கள். கண்ணியமான ஒரு வம்சம், இப்பொழுது இந்த பெண்மணியுடைய கையை வெட்ட விடக் கூடாது, எங்களை கண்ணியம் போயிரும், மறுவாதி போயிரும் என்கிறதுக்காக உஸாமா ரலியல்லாஹு அவர்களை போட்டு பேசினார்கள். யார சொல்லலாம், என்ன மாதிரி பார்த்து செய்யுங்க, இவட கையை வெட்டாதீங்க, கண்ணியமான குடும்பம் இல்லையா. அது சொல்லலாம் சொல்லும் அவங்க கோபப்பட்டு சொன்னார்கள், உஸாமா பார்த்து அல்லாவுடைய சட்ட விஷயத்துல எனக்கு இதை சிபாரிஷ் கேட்டுவாராய். சொன்னாங்க, என்னுடைய மவள் பாத்திமா களவெடுத்தாலும் நான் கையை வெட்டியே தான் தீருவேன். இதுக்கு மேல ஒரு நீதத்த உலகத்துல யாரும் காட்ட முடியுமா? தன்னுடைய மகன் என்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேர் பொய்ய சொல்லவும் தயார், பொய் பேசவும் தயார், தன்னுடைய மகனுக்காக வேண்டி அவருடைய தவற சரிபடுவதற்காக வேண்டி எல்லாரும் தயார். நபி அவர் என்னுடைய மகனா இருந்தாலும் கையை வெட்டுவேன் சொல்லி காட்டினார்கள், நீதத்தை உலகத்தில் சொல்லி செய்து காட்டினார்கள். இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான மக்களோடு, அதாவது அடிமைகள், அடிமைகளுடைய விஷயத்திலே எவ்வாறு நடந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய அடிமைக்கு ஏசுவதை கேட்டார்கள். தன்னுடைய அடிமைக்கு ஏசுகிறார்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்னார்கள், அபூதர் இஃவானுக்கும் ஜஅலஹுல்லாஹு தஹ்தா ஐதீக்கும். அபூதர் இது யாரே அடிமைன்னு பார்க்காதீங்க, உங்களோட சகோதரர்கள் என்ன செய்ய அல்லாஹ் அவர்களை உங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே வச்சிருக்கிறார். நாடினால் உங்களை அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வைக்கலாம். எனவே அவர்கள் விஷயத்துல கவனமா வந்து கொள்ளுங்க. நீங்க சாப்பிடுறதால் அவருக்கு சாப்பிட கொடுங்க, நீங்க குடிக்கிறதால் அவருக்கு குடிக்க கொடுங்க, நீங்க உடுக்கிறதால் அவளை உடுக்க கொடுங்க. யார் அடிமைகளுக்கு? இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையில் போகும் பொழுது அவருடைய அடிமையும் இவரும் ஒரே மாதிரியாக உடுத்து கொண்டு போவார்கள். நபி அவர்கள் இவ்வாறு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அடிமைகள் அவர்களை வித்தியாசப்படுத்தார்கள் என்று அவர்களுக்காக அழகான ஒரு வாழ்க்கையை காட்டி கொடுத்தார்கள். ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய பேர் ஜாஹித். அவர் ஒரு நாட்டு மனிதர், கிராமத்து மனிதர், ஒரு கருத்தவர், அழகும் இல்லை, அழகான மனுஷனும் அல்ல, ஒரு கிராமத்து மனுஷன், டவுனால் ஒன்றும் அல்ல. அவர் என்ன செய்வாரு, கிராமத்திலிருந்து வரும் பொழுது தயிறு நெய் இது மாதிரி சாமான்களை நாட்டுப்புறத்திலிருந்து எடுத்து வருவார். நபி அவங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துக்கொண்டு மதீனாவால டவுன்ல இருந்து சில பொருட்கள் அவருக்கு வாங்கி கொடுப்பாங்க, எடுத்துட்டு போயிடுவார். சாதாரணமான மனிதன், அவருடைய உடுப்பு ஒட்டக தோளும் ஆட்டு தோளும் இந்த தோள்களால செய்யப்பட்ட உடுப்புகள் உடுத்திருப்பார், தைக்கப்பட்ட உடுப்புகள் உடுத்திருப்பார். சாதாரணமான மனிதன், நபி அவர்கள் மதிப்பார்கள். ஒரு நாள் தாஹிர் தன்னுடைய ஊரில் இருந்து சில பொருட்கள் எடுத்து வந்தார். நபி அவருடைய வீட்டுல வந்து பார்த்தா நபி அவங்க இல்ல, என்ன செய்ய, கொரோனா சாமான் திருப்பி எடுத்துட்டு போயிடாதே, பஜாருக்கு போயிட்டு விற்க போட்டார். நபிசாசன் வீட்டுக்கு வந்தோடனே மனைவி சொன்னாங்க, யார சொல்லலாம், ஜாஹிர் வந்துட்டு நீங்க இல்ல என்று பேசிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பாருங்க, ஜாஹிர் வந்தாரா, இணைய தேடி வந்தாரா, உடனே பஜாருக்கு ஓடினாங்க. பஜாருக்கு போய் பார்த்தால் அந்த ஜாஹிர் சாமான முன்னால வச்சுக்கொண்டு வித்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு. அந்த தயிர் சாதாரணமான சாமான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தெரியாம பின்னால போய் அவரை கட்டி அடைச்சு கொண்டார். அவர் உடுத்திருக்கிறது ஒட்டக தோல், மேலிருந்து ஒட்டக வாசம் மாட்டு வாசம் வீசுது, வேறு வடியுது, அவருடைய வாடையும் துருவாறு வீசுது. நபி அவர்கள் பின்னால கட்டி அழைச்சு கொண்டாங்க. அவர் சொன்னார், யாரு என்னைய விட்டு? நபி சொல்லுவாங்க, இன்னும் அழைச்சு கொண்டாங்க. பிறகு அவர் விலகினார், நபியா வந்தா என்னை பின்னால கட்டி அணைச்சிருக்கிறாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கட்டி அழைச்சு கொண்டு போற வார மக்களுக்கு மாத்துல கேட்டாங்க, இவரை வாங்குறதுக்கு யார் தயார்? அத்தமாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஜாயிர் சொன்னார், யார சொல்லலாம், என்னைய விட்டு அவளுக்கு எவ்வளவு தான் மக்கள் தள்ளி தர போறாங்க, சும்மா நஷ்டம் அடைய போறீங்க. நபியா சொன்னாங்க, ஜாயிர், நீ மக்களுக்கு மத்தியில நீ பொறுமதி இல்லாத மனுஷனா இருந்தாலும் அல்லாவிடத்துல ரொம்ப பொறுமதியான மனுஷன். நபியார்கள் எவ்வாறு மக்களோடு புழங்கினார்கள்? சாதாரணமான மனிதன், சாதாரணமான மக்கள், இப்படியான மக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நடந்திருக்கிறார்கள்? சிறுவர்களோடு நபியாவுடைய காலத்தில் பழக்கம் இருந்தது, பழம், ஈச்சம்பழம், திராட்சை பழம், முதலாவது அது பழம் வந்தால் சஹாபாக்கள் அந்த முதலாவது கொலை அந்த பழத்தை நபியார்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். பாக்கூரா என்று சொல்றது, அது கொண்டு வந்து கொடுப்பார்கள். கொடுப்பார்கள் முதல் பழத்தை நபியாக எடுத்து துவா செய்து விட்டு அந்த பழத்தை யாருக்கு கொடுப்பாங்க? தன்னுடைய வீட்டுக்கு மனைவிமார்க்கு அனுப்பி வைக்கிறது இல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல, ரோட்ல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை கூப்பிடுவாங்க, வாங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அதை கையில கொடுத்து நம்ம சாசா அனுப்பி வச்சிருவார். சின்ன பிள்ளைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை மறுவாழ்ச்சிருக்கின்றார்கள், இரக்கமாக இருந்திருக்கிறார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தார் அக்ரா இப்னு ஹாபிஸ். சொன்னாரு, எனக்கு 8-10 புள்ளை இருக்குது, ஒரு புள்ளைய கூட இதுவரை நான் மோந்து கொண்டதில்லை, இது என்ன பழக்கம்? இது சின்ன பிள்ளைல போந்து கொள்றீங்க. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து, நான் என்ன செய்ய, உங்களோட உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தன்மைய புடுங்கி எடுத்துட்டான், என்ன செய்ய? யாருக்கு அல்லாஹ் இரக்கத்தன்மையை கொடுத்திருக்கிறானோ அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்று அந்த மனிதருக்கு சொல்லி காட்டினார்கள். சிறுவர்களோடு வைக்க வேண்டிய அன்பு இரக்கம் இருக்கும் முன்னுதாரணமாக நடந்திருக்கிறார்கள். இதே போன்று எவ்வளவு மக்கள் தவறு செய்கிறார்கள், தவறு செய்யக்கூடிய மக்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு நாள் மஸ்ஜிதிலே நபியார்கள் இருந்தார்கள். ஒரு கிராமவாசி வந்தார், மஸ்ஜிதிலே ஒரு மூலைக்கு சென்று அவருடைய உடுப்பை உயர்த்தி சிறுநீர் கழித்தார். இதை பார்த்த சஹாபாக்கள், என்ன பள்ளியில மூத்திரம் பெய்கிறாரு என்று சஹாபாக்கள் கொதிச்செலுமினாங்க அடிக்கிறதுக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறிச்சு கொடுத்தாங்க, இல்ல கொஞ்சம் போருங்க, கொஞ்சம் போருங்க, அடிக்காதீங்க அவருக்கு. அவர் சிறுநீர் கழிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த அடிக்க பார்த்த சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் பேசி அவருடைய மூத்திரம், அவர் பெய்த மூத்திரத்துக்கு சிறுநீருக்கு தண்ணியை ஊத்துங்க, நீங்க தண்ணி ஊத்தி கழுவுங்க. அவர் சிறுநீர் கழிச்சவரை கூப்பிட்டா நபி, அவங்க பக்கத்துல முக்காருங்க. சொன்னாங்க, இது மஸ்ஜித், இது சிறுநீர் கழிக்க இடம் அல்ல, இது குர்ஆன் ஓதுகிற இடம், தொழுகிற இடம், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிற இடம், பரிசுத்தமான இடம் என்று அந்த மனுஷனுக்கு படிச்சு கொடுத்து அனுப்பினார். அவர் போய் சொன்னாரு, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறந்த ஒரு டீச்சர் கிட்ட இருந்து நான் வாரேன், ஒரு உஸ்தாத் கிட்ட இருந்து நான் வாரேன். கண்ணியமானவர்களே, தெரியாத்தனமாக மக்கள் செய்யக்கூடியவர்களோட நபிசாசன் எப்படி அதை கற்றுக் கொடுப்பதற்கு நபி அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். இதே போன்று மக்களோட பேச தெரியாத ஒரு மனுஷன், அவர் சில சொல்லுவாங்களே அவரோட பேசவான சும்மா வீண் வம்பு, ஏன் வம்பை தூக்கி வாய்க்கணும் என்று மக்கள் நிறைய பேரை ஒதுக்குறாங்க. சில பேர் சில பேரோட பேச விருப்பம் இல்ல, அவரோட கதைக்க விருப்பம் இல்ல. ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, எப்படி மோசமா பேசக்கூடியவங்களோட இவங்களும் மோசமா தான் பேசுறேன், அவரோட அப்படித்தான் பேசணும், அவரோட அப்படித்தான் பேசணும். இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சாராங்க, ஒரு மனிதர் வாரார், சஹாபாக்கள் சொன்னாங்க, வார மனிதர் நல்லவர் இல்ல, வார மனிதர் நல்ல மனிதர் அல்ல என்று சொல்லி போட்டு வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சலாம் சொல்லி வாங்க உட்காருங்க, அவங்க என்ன செய்தி, சுகமா இருக்கிறீங்களா, நல்லிண்டமா பேசினாங்க, மென்மையா பேசினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அவர் போன பிறகு என்ன யார சொல்லலாம், அவர் அங்கிருந்து வரும்போது சொன்னீங்க நல்ல மனுஷன் வந்து இல்ல வாரது என்று சொன்னீங்க, வந்த பிறகு எவ்வளவு அன்பா இரக்கமா நல்லிண்டமா பேசினீங்களே யார சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மனிதர்களை கெட்டவர் யாரு தெரியுமா, வந்த மனிதர் மோசமான மனிதர் தான், அல்லாத பார்வையில மிகவும் மோசமான மனிதர் யாரு தெரியுமா, மக்கள் எல்லோரும் சேர்ந்து யாரை ஒதுக்கிறார்களோ, ஒதுக்குறன்னா அவரோட பேசலாம், அவரோட பேச்சு சரியில்லை, அவரும் சொல்றார் அப்படி, இவரும் சொல்றார் அப்படி, மூணாவது ஆளும் சொல்றார் அப்படி, நாலாவது ஆளும் சொல்றார் அப்படி, இவரே இவருக்கு பேச தெரியாப்பா, அவரோட பிச்ச பேசவா என்று மக்கள் யாருக்கு முடிவு பண்றாங்களோ அவர் அல்லாஹ்விடத்தை மிகவும் கெட்டவர் என்று, படைப்பினங்களே மோசமானவர் என்று நபியாக படித்து கொடுத்து, பேச தெரியாத நடந்து கொள்ள தெரியாத மக்களோடு நாங்க எப்படி நடக்கணும், பாம்பு தான் கொட்டும் நாங்க பாம்பு இல்லையே, தேரு கொட்டும் நாங்க தேர் இல்லையே, நாய் இப்ப அடுப்பணம் இது நாங்க நாய் இல்லையே, நாங்க மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாங்க எப்படி இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க எப்படி ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற முன்மாதிரியை படிச்சு கொடுத்தார்கள். இதே போன்று அந்நிய மதத்தவர்களில் அல்லது வேறு கூட்டத்தார்கள் வேறு இயக்கங்களில் தலைவர்கள் மதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்தால் அவர்களோடு எப்படி நடக்க வேண்டும். வாயில் இப்னு ஹுஜர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்தார், அவர் யமன் நாட்டுடைய அரசர், அவரை கொண்டு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை முன்னால் அழைச்சி ஒரு காப்பட்டை அவங்களுக்கு விரிச்சு கொடுத்து இதுல உட்காருங்க, இதுல உட்காருங்க, நபி அவருடைய விருப்பம் கொடுத்தாரு உட்காருங்க, கொடுத்து போற சொன்னாங்க, கண்ணியமான மக்கள் யாராவது வந்தால், ஒரு கூட்டத்தாரில் மதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்தால் நீங்களும் அவருக்கு கண்ணியம் செலுத்துங்க, அவரை மதிக்காம உட்காதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் படிச்சு தந்தார்கள். கண்ணியமானவர்களே, அண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்நிய மக்களோடு நாம் எந்த அளவுக்கு சேர்ந்து போக வேண்டும், இணைந்து போகலாம் என்பதை பல சந்தர்ப்பங்கள் காட்டியிருக்கிறார்கள். ஒரு ஆயத்தில் யார் யாகுதல் கிதாப் யூதர்கள் கிறிஸ்தவர்களை நபியார்கள் அழைத்தார்கள், வாங்க நாங்க எங்களுக்கு மத்தியில நாங்களே ஏற்றுக்கொள்வோம், நீங்களே ஏற்றுக்கொள்வோம், அந்த ஒரு விஷயத்திலேயாக நாங்க ஒன்றுபடுவோம், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வோம், சிறுத்து வைக்கிறது இல்ல, அல்லாஹ்க்கு இணையில் ஏற்றுக்கொள்வோம், அந்த விஷயத்திலேயாக நாங்க ஒன்றுபடுவோம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் குறைசி காபிர்கள் ஒரு சபை ஒன்று உண்டாக்கி அதுல சில முடிவுகளை எடுத்தார்கள். அந்த நல்லிணக்க உடன்படிக்கை, உதவி ஒத்தாசை புரியக்கூடிய ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அது என்ன உடன்படிக்கை, இது செய்யறது யாரு, காபிர்கள், குறைசி காபிர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அது என்ன, மக்காவில யாராவது அநியாயம் செய்யப்பட்டால் அந்த அநியாயம் செய்தவர் யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யப்பட்டவர் யாரா இருந்தாலும் சரி, நாங்க அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு தான் நாங்கள் சேர வேண்டும், அநியாயம் செய்தவர்களிடத்திலிருந்து நாங்கள் வந்து ஹக்கை எடுத்துக் கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும், இதுக்காகவே நாம் ஒன்றுபடுவோம் என்று ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள், அவர்களும் ஒரு உறுப்பினராக ஆனார்கள். அதில் சொன்னார்கள், நான் ஜாஹிலியத்துடைய அந்த காலத்தில் ஒரு நல்லிணக்க உடன்படிக்கைக்கு நான் சமூகம் அளித்தேன், அதுபோன்று இஸ்லாத்துக்கு இந்த காலத்தில் அப்படி காபிர்கள் ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு அழைத்தால் நானும் அதுக்கு சமூகம் அளிப்பேன், நானும் அதுக்கு ஒரு உறுப்பினராக மாறுவேன் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தி மக்களோடு எப்படி சேர்ந்து செல்வது, மக்களோடு எப்படி புலங்குவது, இதை மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்கிறதே, இது எல்லா துறையிலும் அண்ணாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த புனிதமான மாதத்தில் அன்னாருடைய வாழ்க்கைகளை வழிமுறைகளை படித்து எம்முடைய உடையில் எம்முடைய உடலில் எம்முடைய நடவடிக்கைகளில் நாங்கள் செய்யக்கூடிய செயல்களில் பேச்சுவார்த்தைகளில் எல்லா விடயங்களிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அழகான முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அவைகளை எங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கி எங்களுடைய வாழ்க்கையை அழகிய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்தருள்வானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.